2016 மே மாத தென்றலிதழில் பத்மஸ்ரீ டி கே சீனிவாசன் அவர்களுடன் நேர்காணல் சந்திப்பு. அரவிந்த் சுவாமிநாதன் அவர்கள் ஒலிவடிவம். சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். 2016 பத்மஸ்ரீ விருதினால் கௌரவிக்கப்பட்டிருக்கிறார் டி கே சீனிவாசன். ஹிந்து மிஷன் மருத்துவமனையில் அவரது அலுவலக வளாகத்திற்குள் நுழையும் போதே கைகோப்பி வணங்கி அங்கே அமர்ந்திருப்பவர்களிடம் அன்போடு சொல்லுங்க, நான் என்ன செய்யணும் என்று மென்மையாக விசாரிக்கிறார். தென்றல் என்கிறோம், வாருங்கள் என்று தன் அறைக்கு அழைத்து செல்கிறார். அவர் சென்னையின் புகழ்பெற்ற ஹிந்து மிஷன் மருத்துவமனையின் நிறுவனர், செயலாளர், வள்ளுவர் குருகுலம் பள்ளிகளின் செயலாளர், தாளாளர். இந்த 73 வயது இளைஞர் ஆஸ்தீக சமாஜம், ஒமேகா ஸ்கூல், ஸ்ரீ காயத்ரி டிரஸ்ட், திருநற்பணி டிரஸ்ட் உட்பட பல சேவை அமைப்புகளின் புரவலர், ஆலோசகர், வழிகாட்டி. சேவா ரத்னா, சம்ஸ்கார ரத்னா, லவ் ஜீவன் புரஸ்கார், டாக்டர் கே வி திருவேங்கடம் விருது உட்பட பல்வேறு கௌரவங்களை பெற்றவர். இவற்றுக்கெல்லாம் மகுடமாக தரப்பட்டுள்ளது இந்திய அரசின் பத்மஸ்ரீ. தமிழகத்தில் சுனாமி பாதித்த போது இவர் ஆற்றிய பணி குறிப்பிடத்தக்கது. வெயில் தகிக்கும் ஒரு காலை வேளையில் அவருடன் உரையாடியதிலிருந்து தென்றல், சமூக சேவையில் உங்களுக்கு ஆர்வம் வந்தது எப்படி? நான் பிறந்தது காஞ்சிபுரத்தில் இருக்கும் தாமல் கிராமத்தில். ஜடாயுவுக்கு ராமபிரான் மோட்சமளித்த திருப்புட்குழிக்கு பக்கத்தில் இது உள்ளது. அப்பா செங்கல்பட்டில் பெரிய வக்கீல். டி கே வரதாச்சாரியார் என்றால் அந்த காலத்தில் எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கும் பார் அசோசியேஷனில் அவரது படம் உள்ளது. செங்கல்பட்டு செயின்ட் ஜோசப் பள்ளியில் படித்த போதே எனக்கு சமூக சேவையில் ஈடுபாடு இருந்தது. அந்த வயது அதற்கு ஒரு முக்கிய காரணம். பிறகு விவேகானந்தா லயோலா கல்லூரிகளில் படித்தேன். எம்பிஏ சென்னை பல்கலைக்கழகத்தில் முடித்தேன். சில காலம் தொழில் செய்தேன். பின்னர் 1965 தாம்பரத்தில் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் வைத்தேன். அதுதான் வாழ்க்கையின் திருப்புமுனை. 1974 தாம்பரத்தில் இருக்கும் செல்வ விநாயகர் கோவிலில் சிவாலயம் அமைத்தார்கள். அதன் கும்பாபிஷேக பணிகளில் ஈடுபட்டேன். அதுதான் ஆரம்பம். தொடர்ந்து கோயில் மற்றும் பொது காரியங்கள், லயன்ஸ் கிளப், சமூக சேவை என்று செய்து கொண்டு இருந்தேன். ஹிந்து மிஷன் மருத்துவமனையை தொடங்க காரணமாக அமைந்தது எது? 1976 காஞ்சி சங்கராச்சாரியார், ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தாம்பரத்திற்கு விஜயம் செய்திருந்தார். அவர் ஒரு ஸ்கூலில் தங்கியிருந்தார். ஒரு நாள் மாலை நேரம் அவர் தங்கியிருந்த இடத்திற்கு பக்கத்தில் ஓரிடத்தில் கூட்டம் அதிகமாக இருந்தது. அது என்ன என்று பெரியவர் விசாரித்தார். அங்கே வசிக்கும் ஏழை மக்களுக்காக 10 பைசா வாங்கி கொண்டு நடத்தப்படும் ஒரு ஆஸ்பத்திரி, டாக்டர் சர்மா என்பவருடன் இணைந்து அதை நடத்தினோம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் செயல்படும் ஆஸ்பத்திரி அது. கையில் இருக்கும் மருந்துகள் தீரும் வரை நோயாளிகளுக்கு கொடுப்போம். தீர்ந்து விட்டால் தேவைப்படும் மருந்துகளை வாங்கி கொள்ள சொல்லி பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்து விடுவோம். அதற்கு வேறு பெயர் இருந்தாலும் 10 பைசா ஆஸ்பத்திரி என்ற பெயரில் அப்போது ரொம்ப பிரபலம். ஒரு நாள் பெரியவர் எங்களை கூப்பிட்டு அனுப்பினார். நானும் டாக்டர் சர்மாவும் சென்றோம். நம்ம வெறுமனே பேசி கொண்டிருந்தால் போதாது. ஏழை எளிய மக்களுக்காக நிறைய தொண்டு செய்ய வேண்டும். மருத்துவமும் கல்வியும் தான் இப்ப ரொம்ப முக்கியம். நீங்க இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஆஸ்பத்திரி நடத்துறது ரொம்ப சந்தோஷம். இதை எல்லா நாளும் நடத்துறதுக்கு என்ன செய்யணும்னு பாருங்க என்றார். அது மிகுந்த உத்வேகத்தை தந்தது. இப்படி அவர் குரோம்பேட்டை, நங்கநல்லூர் என்று போகும் இடத்திலெல்லாம் அங்குள்ள பொறுப்பானவர்களிடம் இதே மாதிரி விஷயங்களை வலியுறுத்தி வந்தார். பின்பு மயிலாப்பூரில் தங்கியிருந்த போது அதுவரை தான் சந்தித்த அத்தனை டாக்டர்களையும் கூப்பிட்டு அவர்களிடம் மீண்டும் அதே விஷயத்தை வலியுறுத்தி சொன்னார். அப்படி உருவானதுதான் சங்கர நேத்ராலயா. அதே போல பல இடங்களில் பல மருத்துவமனைகள் ஆரம்பிக்கப்பட்டன. தாம்பரத்தில் தொழுநோய் மருத்துவமனை ஒன்றை நாங்கள் தொடங்கினோம். அப்போது தாம்பரம் சின்ன ஊர். இந்தியாவிலேயே பெரிய லெப்ரசி டாக்டர் டாக்டர் சர்மா. அதனால் அதை தொடங்கினோம். 1998 தாம்பரத்தில் லெப்ரசி மிகவும் குறைந்து போய்விட்டது. இப்போது தமிழ்நாட்டில் லெப்ரசி மிகவும் குறைந்து விட்டதென்றால் அதில் டாக்டர் சர்மாவின் பங்களிப்பு மிக மிக அதிகம். பின்னர் அரசாங்கத்திற்கு எழுதி போட்டோம். பாபு ஜெகஜீவன்ராம் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தபோது 1/2 ஏக்கர் நிலம் கொடுத்தார். சிம்சன் குரூப் சிவசைலம் 25,000 ரூபாய் கொடுத்தார். அதில் கட்டப்பட்டு 1982 ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளால் திறந்து வைக்கப்பட்டதுதான் ஹிந்து மிஷன் மருத்துவமனை. இவ்வளவு பெரிதாக வளரும் என்று நாங்கள் கனவு கூட கண்டதில்லை. காரணம், இந்து மிஷன் ஆஸ்பத்திரிக்கு உதவ வேண்டும் என்று மக்களுக்கு இருக்கும் தர்ம சிந்தனை, டாக்டர்களின் அயராத உழைப்பு, அர்ப்பணிப்பு உணர்வுதான். எல்லாவற்றிற்கும் மேலாக குரு கடாட்சத்தையும் இறைவனின் அருளையும் சொல்ல வேண்டும். மருத்துவமனையில் ஆரம்ப காலத்தில் எதிர்கொண்ட சவால்கள் என்னென்ன? ரொம்பவே கஷ்டப்பட்டோம். இந்த இடத்தை டிஃபென்ஸ் கொடுத்து விட்டது. ஆனால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய 65,000 ரூபாயை எங்களால் வசூல் செய்ய முடியவில்லை. மிகவும் கஷ்டப்பட்டு நிதி திரட்டி கடன் வாங்கித்தான் கொடுத்தோம். அப்போது ஆள்பலமும் இல்லை, பணபலமும் இல்லை. தமிழ்நாடு முழுவதும் போய் பல இடங்களிலிருந்தும் நிதி திரட்டி முதல் தளத்தை கட்டி முடித்தோம். பி.வி. நரசிம்மராவ் அவர்கள் பிரதமரான போது 1.25 ஏக்கர் நிலம் கிடைத்தது. அதில் கட்டடம் கட்ட ஆரம்பித்தோம். அவ்வப்போது பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருந்தன. எல்லாவற்றையும் சமாளித்து செயல்பட்டோம். இப்படி படிப்படியாக பல்வேறு காலகட்டங்களில் பலரது உழைப்பில் தர்ம சிந்தனையில்தான் இதெல்லாம் உருவாகி இருக்கிறது. 35A/C, 123A/C பிரிவுகளில் வருமான வரி விலக்கு கொடுத்து உதவியது மத்திய அரசு. பலரும் பல விதங்களில் உதவியுள்ளார்கள். எங்கள் பணியாளர்களின் நிறைய கிறிஸ்தவர்கள், சில இஸ்லாமியர்களும் இருக்கின்றனர். இங்கே மனித நேயத்துக்கு, சேவைக்குத்தான் முக்கியத்துவம். ஹிந்து மிஷன் செய்து வரும் மற்ற சேவை பணிகள் பற்றி நிறைய செய்கிறோம். அவற்றில் ஒன்றுதான் பக்த ஜன சேவா. எங்கள் டாக்டர்கள், நர்ஸ்கள் கொண்ட ஒரு குழு தேவையான மருந்துகள் பணியாளர்களுடன் ஒரு வேனில் சுற்றுப்புற கிராமங்களுக்கு செல்லும். எந்த நாள் எப்போது வரும் என்று மக்களுக்கு தெரியும். மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெற்று மருந்துகள் வாங்கி செல்வர். தாம்பரம், கூடுவாஞ்சேரி பகுதிகளை சுற்றி இருக்கும் அத்தனை கிராமங்களுக்கும் ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்து வார நாட்களில் டாக்டர்கள் குழு செல்லும். 1990 ஆரம்பித்த இந்த திட்டம் 25 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 1982-90 காலத்தில் மருத்துவமனையின் உருவாக்கம், நிலை பெறச் செய்வதில் கவனம் செலுத்தினோம். அது முடிந்தவுடன் இந்த இலவச சேவையை ஆரம்பித்து நாள் தவறாமல் செய்து வருகிறோம். இதனை பக்தியுள்ள ஜனங்களுக்கு நாங்கள் செய்யும் சேவை என்றும் எடுத்துக்கொள்ளலாம். பக்தியோடு ஜனங்களுக்கு நாங்கள் செய்யும் சேவை என்றும் எடுத்துக்கொள்ளலாம். இங்கே முக்கியம் சேவை, ஜனங்கள், கடவுள் பக்தி. அதே போல் ஞாயிற்றுக்கிழமை தோறும் எங்கள் டாக்டர் குழு ஒரு கிராமத்திற்கு செல்லும். எங்கள் பணியாளர்கள் 2-3 நாட்கள் முன்னமேயே சம்பந்தப்பட்ட கிராமத்தில் வீடு வீடாக சென்று யாருக்கு என்ன மருத்துவ சேவை தேவை என்பதை கேட்டறிந்து பட்டியல் தயாரித்து வைத்திருப்பார். அதன்படி 100-150 பேருக்கு டாக்டர்கள் சிகிச்சை அளிப்பார்கள். இதற்கு நாராயண சேவா என்று பெயர். அதுபோல தேர்ந்தெடுத்த மக்களுக்கு கண் சிகிச்சை செய்ய ஆரம்பித்தோம். 2 பேர், 5 பேர் என்று ஆரம்பித்து 15-20 பேர் ஆகிவிட்டது. சுற்றியுள்ள ஏழைகள் பயன்படும்படி கண் சிகிச்சை முகாம்கள் நடத்துகிறோம். இந்த திட்டத்திற்கு கண்ணப்பர் இலவச கண் சிகிச்சை திட்டம் என்று பெயர். மாதம் தோறும் 150 பேருக்கு மேல் இலவசமாக கண் அறுவை சிகிச்சையை கடந்த 20 வருடங்களாக செய்து வருகிறோம். நிறைய பேருக்கு செயற்கை கை, கால் இலவசமாக கொடுத்திருக்கிறோம். திருநெல்வேலி ஆட்குழி அமர் சேவா சங்கத்தில் இருந்தெல்லாம் பள்ளி விடுமுறை காலத்தில் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் இங்கு வந்து தங்கி அறுவை சிகிச்சை செய்து கொண்டு சந்தோஷமாக திரும்பி போவார்கள். தவழ்ந்து வந்தவர்கள் நிமிர்ந்து நடந்து போவதை பார்க்கும் போது மனதுக்கு மிக நெகிழ்ச்சியாக இருக்கும். கடந்த சில வருடங்களாக காது கேட்காத, வாய் பேச முடியாத சிறப்பு குழந்தைகளுக்கு தேவையான சிறப்பு சிகிச்சைகளை செய்கிறோம். அவர்களுக்கு பயிற்சிகள் கொடுக்கிறோம். அந்த குழந்தைகள் தானே சட்டை போட்டுக் கொள்வது, தானே போய் சிறுநீர் கழித்து வருவது என்று தங்கள் வேலைகளை தாமே பார்த்து கொள்ளும் அளவுக்கு பயிற்சி அளிக்கிறோம். தினமும் மாலை 5 மணிக்கு இங்கே வந்தால் அத்தகைய குழந்தைகள் ஓடி ஆடுவதை பார்க்கலாம். அவர்களை பராமரிக்கும் தாயார்களின் முகத்தில் புன்னகையையும் பார்க்கலாம். அதுபோல சிறுநீர் பிரிப்பு, டயாலிசிஸ் செய்யும் நிலை வந்துவிட்டால் 1000 கணக்கில் செலவாகும். நாங்கள் ஏழை நோயாளிகளுக்கு 200 ரூபாய்க்கு டயாலிசிஸ் செய்கிறோம். 10 ஆண்டுகளாக இதை செய்து வருகிறோம். எங்களிடம் இருக்கும் 11 டயாலிசிஸ் யூனிட்டுகள் மூலம் தினமும் 30 பேர் வரைக்கும் டயாலிசிஸ் செய்கிறோம். சமீபத்தில் ஏற்பட்ட சென்னை பெருமழை வெள்ளத்தின் போது அருகிலுள்ள சில மருத்துவமனைகளில் தண்ணீர் புகுந்து டயாலிசிஸ் யூனிட்கள் பழுதாகிவிட்டன. தெய்வத்தின் அருளால் நாங்கள் அந்த காலத்தில் கட்டிடங்களை உயர்த்தி கட்டியிருக்கவே இங்கே தண்ணீர் உள்ளே வரவில்லை. அங்கிருந்த நோயாளிகள் பலர் இங்கே டயாலிசிஸ் செய்து கொண்டு சென்றனர். புற்றுநோய்க்கு சிறிய அளவிலான சிகிச்சை மையம் ஒன்றும் இங்குள்ளது. 2010 எனக்கு கேன்சர் வந்து விட்டது. ஆரம்ப கட்டம் என்பதால் சிகிச்சை எடுத்துக்கொண்டு குணமானேன். அப்போதுதான் இங்கும் கேன்சர் சிகிச்சை மையம் அமைக்கும் எண்ணம் ஏற்பட்டது. இதிலும் குறைந்த செலவில் சிகிச்சை தருகிறோம். உங்கள் சிகிச்சை முறைகள் பற்றி எங்கள் மருத்துவமனையில் பணம் கொடுத்து சிகிச்சை எடுத்துக்கொள்ள முடிந்தால் அப்படி செய்யலாம். வசதி இல்லாதவர்களுக்கு எது முடியவில்லையோ அதற்கு சலுகையில் அல்லது இலவசமாக சிகிச்சை அளிக்கிறோம். முன்பெல்லாம் 25% 30% நோயாளிகளுக்கு இலவச சிகிச்சை அளித்து வந்தோம். தற்போது தமிழக முதல்வரின் இலவச காப்பீட்டு திட்டத்தின் கீழ் நோயாளிகளுக்கு எல்லாமே இலவசமாக கிடைக்கிறது. நாங்கள் செலவழிக்கும் தொகையில் அரசிடமிருந்து 75% 80% எங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் நஷ்டம்தான், ஆனால் நிறைய பேருக்கு சேவை செய்ய முடிவதில் ஒரு சந்தோஷம். ஆனால் இங்கே மருந்துகள் இலவசம் கிடையாது. எல்லாவற்றையும் இலவசமாக கொடுத்தால் அதற்கு மரியாதை இருப்பதில்லை. எல்லாம் இலவசமாக இருந்தபோது ஊசி போடவில்லை என்பதற்காக இலவசமாக கொடுத்த மருந்து மாத்திரைகளை வாங்கி சாக்கடையில் கொட்டுகிற ஆசாமிகளை பார்த்திருக்கிறேன். அன்று முதல் மருந்து மாத்திரை இலவசமாக தருவதில்லை என்று முடிவு செய்தோம். பணம் வாங்கி கொண்டு நாங்கள் சிகிச்சை செய்தாலும் தரம் நன்றாக இருப்பதால் தான் எங்களை தேடி வருகின்றனர். 80% பேர் பணம் கொடுத்து சிகிச்சை பெறுகிறார்கள். எஞ்சியவர்களுக்கு நாங்கள் இலவச சிகிச்சை செய்கிறோம். உங்களுக்கான நிதி ஆதாரங்கள் குறித்து, அரசாங்க நிதி ஒதுக்கீடு எதுவும் எங்களுக்கு கிடையாது. தமிழக அரசின் காப்பீட்டு திட்டம், மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு திட்டம் டிஸ்ட்ரிக்ட் பிளைண்ட்னஸ் கண்ட்ரோல் ஸ்கீம் ஆகிய உதவிகள் மட்டுமே அரசிடமிருந்து கிடைக்கும். மற்றபடி மருத்துவ கருவிகள் வாங்க வரிவிலக்கு உண்டு. முதன் முதலில் மருத்துவமனைக்கு தென்னிந்தியாவில் வருமான வரியில் 15A+C விலைக்கு வாங்கியது நாங்கள்தான் என்று சொல்கிறார்கள். இருப்பவர்களிடம் வாங்கி கொண்டு இல்லாதவர்களுக்கு இலவச சிகிச்சை அளிக்கிறோம். அதே சமயம் அந்த வருவாயை கொண்டு மருத்துவமனையை நடத்தியாக வேண்டும். அதை கௌரவமாகவே செய்து வருகிறோம். தர்ம சிந்தனை உள்ளவர்கள் எங்களுக்கு உதவி வருகிறார்கள். யார் எவ்வளவு கொடுத்தார் என்பதிலிருந்து எல்லாமே வெளிப்படையாக இருக்கிறது. எதிலும் ரகசியம் காப்பதில்லை, அது தேவையும் இல்லை. வள்ளுவர் குருகுலத்தின் பின்புலம் என்ன? 1939 நடந்த 2 உலகப் போரை அடுத்து பர்மாவிலிருந்து பலர் இந்தியாவிற்கு அகதிகளாக வந்தார்கள். அவர்களில் சிலர் பெற்றோர் தனியாக, குழந்தைகள் தனியாக பிரிந்து விட்டனர். அப்படி அலைந்து கொண்டிருந்த தமிழ் குழந்தைகளை சிலர் ஒன்று சேர்த்து தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள். அவர்களை முத்துரங்க முதலியார் என்னும் காந்தியவாதி அழைத்து வந்தார். அந்த குழந்தைகளுக்காக 1940 ஆரம்பிக்கப்பட்ட பள்ளிதான் வள்ளுவர் குருகுலம். அதற்கு ஓவி அழகேசன், பக்தவத்சலம், ராஜாராம் நாயுடு, பாலசுப்பிரமணியன் என பலர் உறுதுணையாக இருந்தனர். 1985 பலரும் கேட்டுக்கொண்டதால் அதன் செயலராக பொறுப்பேற்றேன். நீங்கள் செயலர் ஆனப்பின் பள்ளி என்ன முன்னேற்றம் கண்டது? அந்த பள்ளியை அந்த காலத்தில் கொட்டாம்பள்ளிக்கூடம் என்பார்கள். நான் பொறுப்பேற்ற பிறகு அதன் வளர்ச்சிக்கு முயற்சி எடுத்தேன். 1995 உயர்நிலை பள்ளி ஆக்கினோம். பின்னர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆக்கினோம். பின்னர் தனியாக மெட்ரிகுலேஷன் பள்ளி ஒன்றை தொடங்கினோம். துவக்க பள்ளி ஒன்றையும் ஆரம்பித்தோம். தற்போது 3 பள்ளிகளும் அங்கே இயங்கி வருகின்றன. லேப், கம்ப்யூட்டர் கருவிகள் என்று எல்லாம் லேட்டஸ்ட் டெக்னாலஜியை கொண்டதாக அமைத்திருக்கிறோம். ஸ்மார்ட் கிளாஸ் திட்டத்தில் அப்பள்ளிகள் இயங்கி வருகின்றன. தாம்பரம் பகுதியில் 3000 மேற்பட்டோர் படித்து வருகின்றனர். பெரும்பாலும் கீழ் நடுத்தட்டு மாணவர்கள், ஆனால் படிப்பில் மிக மிக கெட்டிக்காரர்கள். குறிப்பாக ஆட்டோ டிரைவர் மகள், பூ விற்பவரின் மகன், காய்கறி கடைக்காரரின் மகள், மளிகை கடைக்காரரின் மகன் போன்றவர்கள்தான் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்று சாதனை படைக்கின்றனர். அதாவது முதல் தலைமுறை குழந்தைகளை நாங்கள் அந்த அளவுக்கு படிக்க வைக்கிறோம். அவர்கள் மேற்படிப்புக்கும் வங்கி நிதி உதவி பெற்று தருகிறோம். ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர் என்று எல்லோரும் இணைந்து கற்கும் பள்ளி எங்களுடையது. எங்கள் வளர்ச்சிக்கு காரணம் எமது ஆசிரியர்கள். அவர்கள் அர்ப்பணிப்புடன் சொல்லித்தரும் கல்வியால் மாணவர்கள் இந்த அளவிற்கு உயர்ந்திருக்கின்றனர். 95% குறையாமல் தேர்ச்சி பெறுகின்றனர். 1940 ஆரம்பித்த அந்த பள்ளிக்கு 2015 பிளாட்டினம் ஜூபிலி. ஆனால் சென்னை பெருமழை வெள்ள பாதிப்பால் அதை கொண்டாட இயலவில்லை. 2016-17 கல்வியாண்டில் பள்ளிகள் திறந்த பின்னர் அதனை சிறப்பாக கொண்டாட உத்தேசித்திருக்கிறோம். வள்ளுவர் குருகுலம் பள்ளி பற்றி விரிவாக அறியவும் நிதி அளிக்கவும் பார்க்க குருகுலம் மெட்ரிக் ஸ்கூல் .com. உங்கள் குடும்பம் பற்றி சில வார்த்தைகள். எனது மனைவி ஹேமா சீனிவாசன், அவரும் வக்கீல் குடும்பத்தைச் சேர்ந்தவர்தான். எனக்கு 2 மகன்கள். பெரியவர் டி கே ஹரி, ரிசர்ச் ஸ்காலர். இரண்டாவது மகன் டாக்டர் டி கே ஸ்ரீராம். 17 வருடங்கள் இங்கிலாந்தில் பணியாற்றிவிட்டு தற்போது 4 வருடங்களாக ஹிந்து மிஷன் மருத்துவமனையின் மெடிக்கல் டைரக்டராக இருக்கிறார். டாக்டர்கள், நர்ஸுகள், மருத்துவமனை மேலாண்மை, மருத்துவ சிகிச்சை போன்ற விஷயங்களை பார்த்து கொள்கிறார். நிதி நிர்வாகம், கணக்கு வழக்குகள், மக்கள் நலம் போன்றவற்றை மாத்ருபூதம் ரிட்டையர்ட் ஐஏஎஸ் பார்த்துக் கொள்கிறார். நிதி திரட்டுதல், கார்டனிங், போக்குவரத்து போன்ற மற்ற வேலைகளை நான் பார்த்துக் கொள்கிறேன். எல்லாவற்றிலும் என் முதல் மகன் டி கே ஹரி மிகவும் உதவியாக இருந்து நிர்வகிக்கிறார். உங்களுடைய பிற ஆர்வங்கள், பொழுதுபோக்குகள் பற்றி. ஆர்வம், பொழுதுபோக்கு எல்லாமே சேவை பணிதான். நேரம் இருந்தால் மாலையில் தொலைக்காட்சி பார்ப்பேன். சினிமா பார்த்து எத்தனையோ வருடங்கள் ஆகிறது. செஸ் விளையாட்டில் எனக்கு நிறைய ஆர்வம் உண்டு. அது பாரதம் உலகுக்கு அளித்த கொடை. சதுரங்கம் தான் இன்றைக்கு செஸ் என்று அழைக்கப்படுகிறது. காஞ்சிபுரம் செஸ் அசோசியேஷன் தலைவராக 2 வருடமாக பணியாற்றி வருகிறேன். எல்லா பள்ளிகளிலும் செஸ் விளையாடப்பட வேண்டும் என்பதில் அக்கறை செலுத்தினேன். இன்று அது நடைமுறைக்கு வந்துவிட்டது. அதுபோல எல்லா பூங்காக்களிலும் வெளிநாடுகளில் உள்ளது போல் செஸ் விளையாடும் மேடை அமைக்கப்பட வேண்டும் என்பது எனது விருப்பம். எங்கள் பராமரிப்பில் தாம்பரத்தில் உள்ள பூங்காவில் அதனை அமைத்திருக்கிறேன். சமூக சேவைக்கு முடிவே கிடையாது. அது வளர்ந்து கொண்டே செல்லும். அவனருள்படிதான் எல்லாம் நடக்கிறது. புன்சிரிப்புடன் சொல்லி முடிக்கிறார் டி கே சீனிவாசன். அரிய மனிதர் ஒருவரை சந்தித்த நிலையில் இருகரம் கூப்பி நன்றி சொல்லி விடைபெற்றோம். ஹிந்து மிஷன் மருத்துவமனை கார்டியாலஜி, டெர்மட்டாலஜி தொடங்கி யூரோலஜி, கேஸ்ட்ரோ என்ட்ராலஜி வரை கிட்டத்தட்ட 30 துறைகள், 220 படுக்கைகள், 9 ஆபரேஷன் தியேட்டர்கள், 95 மேல் டாக்டர்கள், 450 மேல் மருத்துவ பணியாளர்கள், ஆம்புலன்ஸ்கள், 24 மணி நேர அவசர சிகிச்சை பிரிவு என்று ராப்பகலாக சேவையாற்றி வருகிறது ஹிந்து மிஷன் மருத்துவமனை. December 5, 1982 துவங்கப்பட்ட இம்மருத்துவமனை இன்றைக்கு டயாலிசிஸ், கீமோதெரபி, ஸ்பைனல் சர்ஜரி யூனிட், ரேடியாலஜி, ஆர்த்தோ, நியூரோ சிகிச்சைகளுக்கான நவீன சிறப்பு உபகரணங்கள், தொழில்நுட்ப வசதிகள் என்று நாள்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொண்டு வருகிறது. ஸ்பீச் தெரப்பி, ஜிம் என்று பல வசதிகளை தன்னகத்தே கொண்டிருக்கிறது. தினமும் வெளி நோயாளிகளாக 500 பேரும், உள் நோயாளிகளாக 100 மேற்பட்டவர்களும் சிகிச்சை பெறுகின்றனர். மாணவர்களுக்கு நர்சிங் பயிற்சி அளித்து டிப்ளமா டிகிரி வழங்குவதுடன் வேலை வாய்ப்பும் அளிக்கிறது. அமெரிக்காவில் நிதி வழங்குவோருக்கு வரி விலக்கு உண்டு. விவரங்களுக்கு ஹிந்து மிஷன் ஹாஸ்பிட்டல் .in/index.php/donations. பிறந்த வீட்டு நினைவு 1989-90 என்று நினைக்கிறேன். சனிக்கிழமை கண் அறுவை சிகிச்சை என்றால் வெள்ளிக்கிழமையே நோயாளிகளை அனுமதித்து அதற்காக முன்னேற்பாடுகளை செய்து விடுவோம். டாக்டர் கோபால்சாமி தான் அப்போது செய்து வந்தார். பக்கத்து கிராமத்திலிருந்து சிகிச்சைக்காக நோயாளிகள் வந்திருந்தனர். அவர்களுக்கான சிகிச்சை முடிந்து செவ்வாய்க்கிழமை அனுப்பும் போது அவர்களுக்கு கண்களை பாதுகாப்பு குறித்து அறிவுரைகளை சொல்வோம். சிகிச்சை, கவனிப்பு எல்லாம் திருப்தியாக இருந்ததா என்று கேட்போம். அன்று கேட்டபோது 80-85 வயதான ஒரு பெண்மணி, நான் இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்து கண் ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு போறேன். எனக்கு பிறந்த வீட்டுக்கு வந்து தங்கி ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு போற மாதிரி ரொம்ப திருப்தியா இருக்கு என்று சொன்னான். நான் அதற்கு, பாட்டியம்மா 85 வயசு ஆச்சு, இன்னும் உனக்கு பிறந்த வீட்டு ஞாபகம் போகலையா என்று கேட்டேன். அப்படி இல்லைங்க, இங்க வந்ததுக்கு அப்புறம் கிடைச்ச திருப்தியும் சந்தோஷமும் எனக்கு பிறந்த வீட்டு ஞாபகத்தை தந்துடுச்சு என்றார். இதை விட சிறந்த பாராட்டு என்ன இருக்க முடியும்? டி கே சீனிவாசன், எல்லாம் கடவுள் செயல். நான் ஒரு கூட்டத்திற்கு சென்றிருந்தேன். எதிரே வந்தவர் வணக்கம் சொல்லிவிட்டு, எங்க பக்கத்து வீட்டுக்காரர் உயிரை காப்பாத்தி மறுபிறவி கொடுத்துட்டீங்க சார் என்றார். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. நான் அவரையே பார்த்ததில்லை. பின் அவர் பக்கத்து வீட்டுக்காரரை எப்படி தெரியும்? எனக்கு ஒன்றும் புரியலையே சார் என்றேன். அதற்கு அவர், அன்றைக்கு என் பக்கத்து வீட்டுக்காரருக்கு டயாலிசிஸ் செய்ய வேண்டிய நாள். அன்று செய்யாவிட்டால் பிழைப்பது ரொம்ப கஷ்டம் என்று டாக்டர் சொல்லிவிட்டார். எல்லா ஹாஸ்பிட்டலும் தண்ணீர் பூந்திருச்சு. யூனிட் வேலை செய்யலேன்னு சொன்னாங்க. தெய்வம் போல உங்கள் ஆஸ்பத்திரியில் டயாலிசிஸ் செய்து அவர் உயிர் பிழைத்தார். அவருக்கு மறுபிறவி இது என்றார். எல்லாம் கடவுள் செயல் என்றேன் அவரிடம். இறைவனுக்கு ஒரு மலர்வனம், காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவிலில் ஒரு நந்தவனம் அமைத்திருக்கிறேன். பெருமாளுக்கு புஷ்ப மாலைகள் சாற்ற வேண்டும் என்று பல ஆண்டுகளாகவே எனக்கு ஆர்வம் இருந்தது. அது வேதாந்த ராமன் என்ற நண்பர் மூலம் சாத்தியமானது. இன்றைக்கு அவரது மகன் நாராயணன் அதை நிர்வகிக்கிறார். அந்த பூக்களை கொண்டு விதவிதமான புஷ்ப மாலைகள் பெருமாளுக்கும் தாயாருக்கும் சாற்றப்படுகிறது. 33 விதமான பூச்செடிகள் மரங்கள் அந்த நந்தவனத்தில் உள்ளன. 2000 மேலான செடிகள் அங்கே உள்ளன. 365 நாளும் 4 வேளையும் அந்த பூக்களிலிருந்து தொடுக்கப்பட்டு பெருமாளுக்கு மாலை சாற்றப்படுகிறது. இதில் எனக்கொரு மன திருப்தி ஆனந்தம். அதுபோல தாம்பரத்தில் பூங்கா அமைக்கப்பட்ட போது அதை என்ஜிஓ தான் நடத்த வேண்டும் என்று சட்டம் போட்டு விட்டார்கள். நான் அதற்கு பொறுப்பேற்று நடைபாதைகள் அமைத்து வயதானவர்கள் ஓய்வெடுக்க வெளிநாடுகளில் இருப்பது போல் செஸ் மேடைகள் அமைத்து குழந்தைகள் இளைஞர்கள் முதியோர் என்று எல்லா தரப்பினருக்கும் பயனுள்ள வகையில் அமைத்திருக்கிறோம். 3 வாட்ச்மேன் 2 தோட்டக்காரர்கள் போட்டு மாதம் ₹50,000 மேல் அதன் பராமரிப்புக்காக செலவழிக்கிறோம். ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு மேல் அங்கு வந்து செல்கின்றனர். இதுவும் சமூக சேவைதானே. டி கே சீனிவாசன். தூய்மையான சுடுகாடு. மற்ற மக்களுடைய கிரிமட்டோரியங்கள் சுத்தமாக இருக்கும் போது ஹிந்துக்களின் கிரிமட்டோரியம் மட்டும் சுத்தமாக இல்லையே என்று நான் வருத்தப்பட்டதுண்டு. ஒரு முறை முனிசிபல் கமிஷனர் மற்றும் அதிகாரிகள் வந்து என்னிடம் கிரிமட்டோரிய நிர்வாகத்தை ஏற்குமாறு கேட்டுக்கொண்டனர். மருத்துவமனையும் செய்து கொண்டு இதையும் செய்தால் நன்றாக இருக்காதே என்று நினைத்தேன். பிறகு டிரஸ்ட் ஒன்று அமைத்து நண்பர்களுடன் இணைந்து அதை செய்து கொண்டிருக்கிறேன். இப்போது அது சிறப்பாக பராமரிக்கப்படுகிறது. குரோம்பேட்டையில் இறுதிச் சடங்குகள் மற்றும் கர்ம காரியங்களுக்கு உதவும் காயத்ரி டிரஸ்டை எனது நண்பர் ராகவன் நடத்தி வருகிறார். அவருக்கு நாங்கள் கூட இருக்கிறோம் என்பது பலம். எல்லாவற்றையும் நானே செய்கிறேன் என்பதில்லை. குழு உறுப்பினராக இருந்து பணியாற்றுகிறேன். இது ஒரு டீம் ஒர்க். பத்மஸ்ரீ விருது பெற்ற போது கூட ஐ டெடிகேட் தி அவார்ட் டு மை ஃபேமிலி டாக்டர்ஸ் அண்ட் ஸ்டாஃப் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் என்று சொன்னேன். எல்லாமே டீம் ஒர்க் தான். டி கே சீனிவாசன். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன். பாஸ்டர்.